இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக அந்நிய பாஷைகள் என்கிற காரியத்திலே நாம் வேத வார்த்தைகளை ஒப்பிட்டு நம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். பரிசுத்த ஆவியினாலே அந்நிய பாஷைகளை இன்றைக்கு நிறைய சபைகளை பேசுகிறாங்க, நிறைய கிறிஸ்தவங்க பேசுகிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்கள் அதற்கு வியாக்கியானம் சொல்ல வேண்டும். வியாக்கியானம் சொல்லாவிட்டால் அதை சபையிலே பேசக்கூடாது, அவன் தனியாக இருந்து பேசிக்கொள்ள வேண்டும். இப்படியாக வேதத்தில் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதன் தொடர்பாக புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் நிறைய வசனங்கள் தேவன் இந்த அந்நிய பாஷைகளை குறித்து விளக்கமாக சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 14 5 வரை வாசிப்போம். முதலாவது அப்போஸ்தலன் பவுல் இங்கு சொல்லுகிறார் அன்பை நாடுங்கள். முதலாவது அது தேவை, அது இருந்தால் தான் எல்லா காரியமும் நடக்கும். அன்பு தான் இருக்கிறதுலையே பிரதானமானது. அன்பு சகலத்தை மன்னிக்கும், சகலத்தை மறக்கும், எல்லா நேரத்திலையும் நேசிக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷர் மேல் இரக்கம் வைத்து அன்பு வைத்தபடியினால் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஒருவன் தன்னுடைய சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதை இயேசு கிறிஸ்து முதலாவது நம்மளுக்கு செய்கிறார். அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டி நம்முடைய ஜீவனை கொடுக்குற அன்பிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இப்போ சாதாரணமாக இடப்பிரச்சனைக்கு, சொத்து பிரச்சனைக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கு சாதாரணமாக ஒரு ஆள் ஜீவனை கொடுத்துருவாங்க, அல்லது யுத்தத்தில் நாட்டுக்காக யுத்தம் பண்ண போய் தங்களுடைய ஜீவனை கொடுப்பாங்க. ஆனால் யாராவது என்னுடைய ஆத்மாவுக்கு வேண்டி என்னுடைய சரீரத்தை நான் ஒப்பு கொடுப்பேன் என்று யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேன். என்னுடைய ஆத்மா ஜீவனுள்ளதாக இருக்க வேண்டும், அதற்காக நான் என்னுடைய சரீரத்தை நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் இருக்கிறதுலையே உலகத்திலேயே மெய்யான அன்பு. இந்த அன்பை காட்டிலும் வேற ஒரு அன்பு இந்த உலகத்தில் இல்லை. நாட்டுக்காக உயிரை குடித்தா அரசாங்கம் நிறைய பணம் கொடுக்கும். சொத்துக்காக உயிரை கொடுத்தோம்னா என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்படி உலகத்தில் இருக்கிற அநித்தியமான காரியங்களுக்காக நிறைய பேர் போராடி போராடி தங்களுடைய ஜீவனை இழந்துடுறாங்க, தன்னுடைய சரீரத்தை இழந்துடுறாங்க. ஆனால் யாராவது தன்னுடைய ஆத்மாவை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆத்மாவுக்காக தன்னுடைய சரீரத்தை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்கள் தான் மேலான அன்பு தங்கள் மேல் செலுத்துகிறார்கள். அப்போ நம்முடைய சகோதரனாகிய ஆத்மாவுக்கு நம்முடைய சரீரத்தை நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்மை நாம் அதிகமாக நேசிக்கிறோம். உன்னை போல் பிறனை நேசின் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உன்னை போல் பிறனை நேசினா உன்னை எப்படி நேசிக்கிறார்? உன்னுடைய உன்னுடைய ஆத்மாவுக்கு வேண்டி உன்னுடைய சரீரத்தை நீ அதிகமாக நேசிக்கிற. அதே மாதிரி மற்றவருடைய ஆத்மாவுக்கு வேண்டியும் மற்றவங்களுடைய சரீரத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியும் நாம் அதிகமாய் அவர்களை நேசிக்க வேண்டும். அப்போ நம்மளை நாம் நேசிக்க தெரியாமல் இருக்கும்போது அடுத்தவங்களை நாம் நேசிக்க தெரியாது. நம்ம சரீரத்துக்கான காரியங்களை மட்டும் நாம் தேடி தேடி நம்மளை நாம் நேசிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மாவை நம்ம நேசிக்கும் போது தான் அடுத்தவங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன தேவை, எப்படி அவங்கள அன்பு செலுத்துறது, எப்படி அவங்கள வந்து பிரியமாக இருக்கிறது, எப்படி ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளே அவங்கள கொண்டு போகிறது அப்படிங்கிறது தெரியும். அப்ப முதலாவது தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள் அன்பை நாடுங்கள், அப்புறம் ஞான வரங்களை விரும்புங்கள். ஞானமா பேசணும், ஞானமா காரியங்களை செய்யணும், ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எதாவது காரியத்தை செய்யும்போது காரியத்தினுடைய முடிவில் என்ன அறிவு கட்ட வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறார், பரவாயில்ல நல்லா ஞானமாக செஞ்சுருக்காரு, சமயவாத புத்தியில் நல்ல யதார்த்தமாக சரியான பதில் பேசிட்டு வந்திருக்காங்க, அதில் சரியாக செஞ்சுருக்காங்க. அப்போ தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனுடைய ஞானத்தை பெற்ற பிள்ளைகள் அல்லது பொசுத்தாவியை பெற்றவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த ஞான வரங்கிறது நம்முடைய இருதயத்தில் இருந்தால் தான் அந்த ஞான வரம் கிரியை செய்யும். ஞான வரமே இல்லாமல் எப்படி அந்த கிரியை நடக்கும், நடக்காது. அதனால் பரிசுத்தாவியினால் முதலாவது ஞான வரங்களை விரும்புங்கள், அப்புறம் விசேஷமாய் விரும்புங்கள். அப்போ விசேஷமாய் அப்படின்னா தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தீர்க்க தரிசனம் என்ன என்னவாக இருக்கும் சொல்லுங்க பாப்பா, எப்படி தீர்க்க தரிசனம்? இப்போ அன்பு இருக்குது, நம்ம ஞானத்தை வர விரும்புகிறோம், விசேஷமாய் அப்படிங்கும்போது தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கள். எப்படி தீர்க்க தரிசனத்தை விரும்புறீங்க? கால தொடர்பு இருக்கிற காரியங்களை ஞானமாக பேசுறது. நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்தேன், நேற்று நான்
போவேன்,
நேற்று நான் பீச்சுக்கு போவேன். ஒன்றாம் கிளாஸ் பிள்ளைகள், எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள் அப்படி தெரியாமல் பேசும். அப்போது வளர்ந்தவங்க நாம் எப்படி ஒரு பேச்சில் வந்து காலம் இல்லைன்னா அந்த கருத்து யாருக்கு போய் சேராது, எந்த ஒரு வார்த்தையிலேயானாலும் சரி. காலங்கள் சரியாமையான நிகழ்காலம், கடந்த காலம், வருங்காலம், அந்த காலத்தை உணர்ந்து பேச தெரியலன்னா நம்ம எங்கேயுமே பேச முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் விவரமாக சொல்ல முடியாது. நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா இது கடந்த காலம், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன் எதிர்காலம், அப்புறம் மத்தியானம் வீட்டுக்கு போய் நான் படம் வரைவேன் அப்படின்னு சொன்னால் அது உடனே நடக்கிற காலம், நிகழ்காலம். இப்போ நான் எங்கே இருக்கிறேன், இப்போ நான் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறேன் கேட்குறேன், நிகழ்காலம். இந்த காரியங்களை பேச தெரியலன்னா ஒரு மனுஷன் பேசவே முடியாது. அப்படின்னா பேசும்போது காலத்தை சரியாக முறையில் அறிந்து அதை அந்த பேச்சில் இணைக்கும் போது தான் அவன் விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை விரும்புகிறான். அப்போ இப்படி இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை அறிந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது எப்படி பேசுகிறாங்க? இப்போ பாரு, புரிய உங்களுக்கு அந்நிய பாஷைனே என்னன்னு. தேவனுடைய வார்த்தையை அறிந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை எப்படி மற்றவர்களுக்கு பேசுகிறார்கள் அல்லது எப்படி அவர்கள் தங்களுக்காக புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? ரகசியம் நிறைய பேசுவாங்க, ஆனால் ரகசியத்தில் காலம் இருக்குதா இல்லை? பாட்டி கதை சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அதில் காலம் இருக்குதா இல்லை? ஒரு மந்திரி இருந்தார், அப்படி போனார் வந்தார், ராம் 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 சொல்லிட்டு கடைசியில் என்னவா போகுது அது? இல்லை, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம், போனாராம், வந்தாராம், ராம் ராம் சொல்லிட்டு அது ராமாயணமாக போகுது. இதுதான் ராமாயணம், காலம் இல்லை. ராம் 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 சொல்லி போய் ராமாயணம், அதிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு வந்தோம். பைபிள் வசனத்தை பேசும்போது தீர்க்க தரிசன வரத்தை அதில் இணைக்க வேண்டும். இந்த ராம் ராம் ராம்னு போட்டால் என்னாகும், ரகசியத்தெல்லாம் போட்டு போட்டு இது ராமாயணமாக தான் போகும். பைபிளில் நிறைய பேர்த்துக்கு ரகசியம்னா ரொம்ப இஷ்டம், ரகசியம்னா சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. ஆனால் ரகசியத்தை தெரிஞ்சு அதில் காலம் இல்லைன்னா அதில் என்ன பிரயோஜனம்? ரகசியங்களை தெரிகிறதுல யார் ரொம்ப புத்திமான், அதிகமான புத்திமான் யாருக்காவது தெரியுமா? ரகசியங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுல அதிகமான புத்தி யாருக்கு இருக்கு பைபிள்ல? சாலமோன். அதுக்கப்புறம் சாலமோன் வந்து அவன் கேட்டான், கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க ஞானத்தை எனக்கு தரணும்னு சொன்னான். ஆனால் ரகசியங்களை அறியறதுக்கு உண்டான ஞானம் வந்து விசுவாசமாக ரெண்டு மூணு பேர்த்துக்கு இருக்கு பைபிளில். சாமுவேல் வந்து தீர்க்க தரிசி. அதுக்கப்புறம் ரகசியங்கள் பைபிளில் படிச்சிருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை லூசிபர் ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. தானியலுக்கு நிறைய ரகசியம் தெரியும். அதுக்கப்புறம் யாருக்கு தெரியுதுன்னா லூசிபர். சாத்தானுக்கு ரொம்ப ரகசியம் தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்ச ரகசியமெல்லாம் ரொம்ப கம்மி. அப்போ விசேஷமாய் தீர்க்க தரிசனம் வரத்தை விரும்பினா ரகசியம் தெரிஞ்சு அதில் காலம் இல்லைன்னு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமாக இல்லை. கம்ப்யூட்டர் வந்து நிறைய மெசேஜை நிறைய ரகசியத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. ஆனால் அது காலத்துக்கு எந்த காலத்துக்கு எதை சொல்லணும்னு அதுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம தான் பட்டனை போட்டு அனுப்பிட்டுருக்கோம். இப்போ என் பை இந்த லேப்டாப்பில் வந்து ஒரு லாரியில் அடுக்கி வைக்கிற புஸ்தகம் நிறைய அதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோ ஒரு அதிசயத்தை சேர்த்து வச்சுருக்குது. ஆனால் அது வந்து வெளியில் கொண்டு வராது. அதுக்கு தேவையானதை நம்ம வந்து கட்டளையில் கொடுத்தா தான் அது வெளியே கொண்டு வரும். ஆனால் லூசிபருக்கு நிறைய ரகசியம் தெரியும், எந்த நேரத்தில் எதையை பேசணும் கால சூழ்நிலைமையாக இருக்கிறது தெரியாது. அதனால் இந்த காலங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கடைசி காலம் வரை முத்திரையிடு அப்படின்னா அதில் என்னத்தை முத்திரையிட்டிருக்காரு? முதலாவது தேவனுடைய வார்த்தை இருக்குது. அதுக்கப்புறம் என்ன முத்திரையிட்டிருக்காரு சொல்லுங்கள் பாப்பா. தீர்க்க தரிசன வார்த்தை விரும்புகிறவங்க இதை கண்டுபிடிக்கலாம். கடைசி காலம் வரை இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. முத்திரை போட்டது புஸ்தகம். அதுக்கப்புறம் எதை முத்திரை போட்டிருக்காரு? இல்லை அது எடுக்க வேண்டாம், ஆனால் காரியத்தை சொன்னால் போதும். கடைசி காலம் வரை இதை இந்த புஸ்தகத்தை முத்திரை போட்டுருக்காரு. முத்திரைங்க புஸ்தகங்கிறது பைபிள்னு வச்சுக்கலாமே. கடைசி காலம் வரைன்னா அதனுடைய அது என்ன அர்த்தம்? அது அதான் தீர் கரெக்டு. கடைசி காலம் வரை அப்படின்னு சொல்லும்போது புஸ்தகத்தை முத்திரை போட்டிருக்காரு. அப்புறம் இன்னொரு காரியத்தையும் அதில் ஆண்டவர் முத்திரை போட்டிருக்காரு. அப்படின்னா அதான் புக்கில் ரகசியம் இருக்குது, புஸ்தகத்தில் ரகசியம் இருக்குது, இன்னொரு ரகசியத்தை ஆண்டவர் அதில் முத்திரை போட்டிருக்காரு. சோத்திரம் நானே சொல்லிடுறேன். காலங்கள் கடைசி காலம் வரை, கடைசி காலம் காலங்கிறதே ஆண்டவர் முத்திரை போட்டு. அப்ப இந்த இது வந்து லூசிபருக்கு தெரியாது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது கடைசியா கேட்ட கேள்வி, சிலுவையில் அடிக்கப்பட்டப்ப ஏழு வார்த்தைகளை பேசினாரு, முதல்ல என்ன பேசினாரு கடைசியா என்ன பேசினாரு நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். ஆனா எதுக்குமே ஒரு காலம் இருக்காது, ஒரு தொடர்பு இருக்காது. கடைசியா சொன்ன வார்த்தையில என்ன வார்த்தை யாருக்காவது தெரியுமா? கடைசியா ஆண்டவர் சொல்லிட்டு போன வார்த்தை. இந்த சீசர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அது கடைசியாக ஆண்டவர் ஒரு பதில் சொல்கிறார். அப்போ இது காலம், தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள், அது விசேஷமாக. அப்படின்னா விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள்னா விசேஷமாக கால தொடர்புள்ள இருக்கிற காரியங்களை விரும்புங்கள். இன்னைக்கு இது தெரியாதனால தான் சனிக்கிழமை எது ஞாயிற்றுக்கிழமை எது 8 மணி எப்போ 9 மணி எப்போ அப்படின்னு தெரியாமல் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு வராமல் மனம் போன போக்கில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஆராதனைன்னு நிறைய பேர்த்துக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் பரலோகத்தில் இரவும் பகலும் தேவனை ஆராதிச்சிட்ருக்காங்க, ஓய்வு இல்லாமல் ஆராதிக்கிறாங்க. நாமளும் ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நாம் சிந்தித்து பார்த்தோம்னா நாமளும் இரவும் பகலும் ஓய்வு இல்லாமல் தான் ஆராதிச்சிருக்க வேண்டும். ஆனால் அதை நம்ம செய்யறதில்லை. ஆனால் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்கள் நானும் நித்திரை செய்தேன் என்னுடைய ஆத்மாவும் விழித்திருந்தது அந்த மாதிரி இருந்து சோத்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையாக ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவங்க, ஆண்டவருடைய அன்பு உணராதவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சோத்திரம், அவ்வளோ ஆளை பார்த்தா சோத்திரம், ஆமா, இல்லாட்டா ஒண்ணும் கிடையாது. மத்தவங்களை பார்த்தா சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க. என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி. அப்ப என்ன சொல்றாங்க, அவங்கவுங்க ஆத்மா கத்தரை சோத்திரிக்கணும். அப்புறம் பொதுவாகவும் நம்ம ஆண்டவரை சோத்திரிக்கிறோம். அதனால விசேஷமா தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். இதை விரும்பாதனால காலம் என்னங்கிறது தெரியாம இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறதற்கு சரியான நேரத்துக்கு வர முடியல, நிறைய பேர் வரவே முடியல, நிறைய பேர் சரியான இடத்துல போய் தேவனை ஆராதிக்கல. எங்க வேணாலும் ஆராதிச்சுக்கலாம், ஆண்டவர் எங்கும் நிறைஞ்சிருக்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை தேடி தேவனுடைய வார்த்தையில எங்க ரெண்டு மூன்று பேர் தேவனுடைய நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கு நாம தேவனை ஆராதிக்கணும். இன்னைக்கு சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மாதிரி தொடரணும். ஆமாம், 24 மணி நேரம் சர்ச் இருக்குது, பீச் மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி இடத்துல போய் ஆராதிச்சா யார், ரெண்டு மூணு பேர் ஒரே மனசாக இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனசில் இருப்பாங்க. அதுக்கடையில் போய் நம்ம ஆராதிச்சோன்னா நம்ம இறுதியும் இன்னொரு மனசில் இருக்கும். நம்முடைய ஆத்மா ஒரு இடத்துல இருக்கும், நம்முடைய சரீரம் இன்னொரு பக்கம் அலைஞ்சிட்டு கிடக்கும். அல்லது சரீரம் உட்காந்து ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கோம், ஆத்மா ஐயோ இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே போகணுமே அப்படின்னு மனசு அப்படியே அலப்பாஞ்சிட்டு இருக்கும். அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருமுகப்படுத்தி தான் நம்ம எங்கே வேணாலும் ஆராதிக்கலாம். இப்போ ஒரு வேலையாக போகும்போது அப்படியே அந்த இடத்துல நின்று ஆராதிச்சுட்டு போகிறதுக்கு நம்ம பெசாமல் இறுதிய கதவை சாத்தி நம்ம வீட்லேயே இருந்து ஆராதிச்சுட்டு போகலாமே. அப்போ ரெண்டு மூன்று பேர் ஒரு மனமாக இருக்கும் பொழுது, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமாக இணைந்து இருக்கும் பொழுது நாம் எங்கே வேணால் ஆராதிக்கலாம். அந்த மாதிரி யார் எங்கே கூட்டியிருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களை கண்டுபிடிச்சி அங்கேயும் ஆராதிக்கலாம். இப்படியாக கடைசியாக கேட்ட கேள்வி என்ன, இயேசு கிறிஸ்து பொருளாதாரத்துக்கு போகும்போது கடைசியாக சொல்லிட்டு போன பதில் அப்படின்னா நானே சொல்லிடுறேன். சீஷர்கள்லாம் கேட்டாங்க, இந்த காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு தருவி. அப்போ என்ன நடக்குது, உடனே இந்த காலம் நிகழ்காலம் நாங்கள் இருக்கிற உயிரோடு இருக்கிற காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்களுடைய நாடு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் அதுக்கு, அப்போ அது ஆண்டவர் அங்கே என்ன முத்திரை போட்டிருக்காரு, காலத்தை முத்திரை போட்டார். பாருங்க, எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ரகசியம்தான் முத்திரை போட்டிருக்குதுன்னு. ரகசியமெல்லாம் வெளியில் ஆண்டவர் எளிமையாக புரியும்படி ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஆனால் அந்த காலம் தெரியாமல் இருந்தால் அவ்வளோதான், காட்டுக்கழுதிக்கு நம்மளுக்கு வித்தியாசம் நேற்று. என்னதான் படித்து படித்து நம்ம வளர்ந்து பெரிய ஆளானாலும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை சரியாக பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய வார்த்தையை பேசலைன்னா என்ன சொல்லுவாங்க ஜனங்கள்லாம், பைத்தியம். படித்து 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 பைத்தியம் ஆகிட்டாரு. உலகத்தில் நிறைய படித்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய செயல்களில் பேச்சில் காலம் இருக்குதான்னு பார்த்தா அங்கே காலம் இல்லை. அதனால ஜனங்களை விட்டு அவர்கள் மிகவும் தள்ளி தள்ளி தூரமான இடங்களுக்கு இருக்காங்க. ஆனால் உலகத்தில் ஒன்றுமே படிக்காமல் இருக்கிறவன் காலத்தோடு இசைந்து சரியான நேரத்தில் சரியான வேலைகளை செய்து சரியான ஆளுகிட்ட சரியான வார்த்தைகளை பேசும்போது அவன் மிகவும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். அப்போ அதனால தான் சொல்லுது, விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அப்போ நம்ம சாதாரண நம்முடைய வாழ்க்கையில் காலத்தொடர்பில் இருக்கிற காரியங்களை செய்யும் போது தான் பைபிளில் இருக்கிற ரகசியங்களை நாம் தெரியும் போது அதில் காலத்தை இணைக்க முடியும். நிறைய ஊழியக்காரங்களுக்கு வெளிநாடு போய் நிறைய ரகசியங்களை தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க, ஆனால் எந்த இடத்துல எதை இணைக்கிறது தெரியல. அப்போ அங்கே பிரச்சனையாகிடுச்சு. பழமொழி நிறைய சொல்லுவாங்க காலத்துக்கு, ஒரு நிமிஷத்துடைய அருமை யாருக்கு தெரியும், யாருக்கா தெரியுமா, ஒரு நாளுடைய அருமை யாருக்கு தெரியும் அப்படி நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் எந்த காரியமும் ஒழுங்காக முடிக்க முடியாது. காலம் இல்லைன்னா, காலத்தை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தலைன்னா நம்ம எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் அடைய முடியாது. அப்போ அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் காலத்தை அறிந்து காலத்திற்கேற்ற கிரியைகளை கொடுத்து கனி கொடுத்து இந்த காலத்தில் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாம் வசனம் வாசிப்போம், 14:2. பேசும்போது மனுஷனுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. புரியாம இருக்கும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அவன் ஆண்டவர்கிட்ட பேசி. ஆனா இந்த வசனம் வியாக்கியானம் பண்ணி பண்ணி வரும்போது அவன் யாருக்கிட்ட பேசுறாங்கிறது தெரியும். அப்போ சில பவுல் சொல்லிட்டாரு, அந்நிய பாஷை பேசுறான், இங்க யாருக்குமே புரியல, அப்படின்னா அவன் தேவன்கிட்ட பேசுறான்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கார். உண்மையா தேவன் அவனுடைய தேவன்கிட்ட தான் அவன் பேசிட்டு இருக்கிறான். இந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணி வரும்போது அவன் யாருக்கிட்ட பேசுறாங்கிறது தெரியும். அப்ப யாருக்கும் புரியாம இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், ஓ அவர் வந்து தேவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு, அதனால அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நாம் விட்டு விலகிட்டு வந்துடுறோம். அப்ப மனுஷர்கிட்ட பேசுறான்னு என்ன அர்த்தம், அவன் பேசுறவன் அந்த வார்த்தையை எடுத்து வியாக்கியானம் பண்ணி இங்க சொல்லணும், ஜனங்களுக்கு அது புரியணும். அப்பதான் வந்து ஓ இந்த பாஷையும் பேசுறாரு, அதை நம்மளுக்கு புரியும்படியாக நம்மளுக்கும் எடுத்து சொல்றாரு. அப்ப இவருடைய பேச்சுல ஒரு அர்த்தம் இருக்குது. அப்ப பேசும்போது நம்மளுக்கும் புரியுது, அப்போ நம்மளை விட இவர் வந்து விசேஷமான ஒரு வரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் உணர்ந்துக்குவாங்க. அப்போ ஜனங்களுக்கு யாருமே புரியலனா அவன் தேவனிடத்துல பேசுகிறான். அதுக்கு அடுத்து வாசிப்போம்,
தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்க தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும் படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன்.
அப்ப அந்நிய பாஷை பேசுறவன் அர்த்தத்தை சொல்லணும், அர்த்தத்தை சொல்லாம இருக்கிற சமயத்துல அவன் தேவன்கிட்ட பேசுறான். அப்போ அர்த்தத்தை சொல்லிட்டானா அது நம்மளுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்படி அர்த்தம் சொல்லாமல் ஒருத்தன் அந்நிய பாஷை பேசிகிட்டு இருக்கிறான், இதுக்கிடையில் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், தீர்க்க தரிசனம் சொல்கிறான். தீர்க்க தரிசனம் சொல்லும்போது யாருக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்,
சபைக்கு.
அந்நிய பாஷை பேசுகிறவன் யாருக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், அவனுக்கு. அவன் ஒரு மனிதனுக்கு வேண்டி அவன் அந்நிய பாஷையை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவங்களை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், அவனுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு அவன் பேசுகிறான். அது மற்றவங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இந்த குறை இருக்குது இதை கொடுங்க அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அதனால் அந்நிய பாஷை பேசுகிறவங்க எல்லாமே தன்னுடைய வளர்ச்சிக்காக சபையில் வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி யாருக்கு புரியாமல் இருக்கும்போது அவன் அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் ஒரு தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையிலே அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான காரியங்களை அவன் நாடும்படியாக அவனுக்கு மட்டும்தான் உபயோகமானபடி அந்த அந்நிய பாஷை பேசுகிறான். ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் யாருக்கு பிரயோஜனமாக பேசுகிறான்,
சபைக்கு.
அப்போ தீர்க்க தரிசனம் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்படின்னா காலத்தொடர்புடைய காரியங்களை உணர்த்தி வசனத்தோடு ஒப்பிட்டு, காலங்களை வசனத்தோடு ஒப்பிட்டு அல்லது ரகசியங்களை காலத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறவன் சபை பக்தி விருத்தி அடையும்படியாக பேசுகிறான். அப்போ அந்நிய பாஷை பேசுகிறவன் அர்த்தம் சொல்லலேனா தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் அவனை விட மேன்மை உள்ளவன். ஆனால் இன்னைக்கு சபையில் வந்து யார் மேன்மை இல்லவெல்லாம் காணப்படுறாங்கன்னா அந்நிய பாஷை பேசுகிறாங்க தான் ஜனங்க எல்லாரும். ஓ இவருக்கு ஆண்டவருடைய அருள் வந்துருச்சு. அந்நிய பாஷை பேசாதவங்க, ஐயோ இவங்க பின்மாற்றத்தில் இருக்காங்களே, இவங்க ஜெபம் பண்ணுறது இல்லையாட்டு இருக்குது, இவங்களுக்கு பக்தி அந்த அளவுக்கு இல்லை அந்த பிரதர் பிரசங்கம் பண்ணும்போது அன்னியபாசர் பேசுகிறாரு. அப்போ பயங்கரமான வரம் இருக்க மாட்டேங்குது, நிறைய நாள் உபாசம் எடுத்திருப்பார், தலை மேலே கை வச்சு ஜபம் பண்ணால் அன்னியபாசம் அப்படியே பயங்கரமாக கட்டுக்கடங்காமல் வருது, ரொம்ப வல்லமை இருக்கிறாரு. இப்படி மற்றவங்க நினச்சி நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க, ஏன்னா அங்கே பைபிள் படிக்கிறது இல்லை. இதில் யார் மேன்மை இல்லவனா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் தான் மேன்மை இல்லவன். அன்னிபாச பேசுகிறான் மேன்மை இல்லவன் தான், ஆனால் அர்த்தம் சொல்லினா அவன் மேன்மை இல்லாதவன். இன்னைக்கு எல்லா சபைகளிலும் அன்னிபாச பேசிகிட்டு இருக்காங்க, அர்த்தம் இல்லாத பாஷை யாரும் எதை எடுத்து வியாக்கியானம் பண்ணுவதில்லை. பெரிய மேடையெல்லாம் போட்டு எல்லாம் டெஸ்டெல்லாம் பண்ணியாச்சு, உலகத்தில் இருக்கிற எல்லா பாஷையும் தெரிஞ்சவங்கள வச்சு கூட எப்போ அன்னிய பாஷை பேசி எந்த ஊரில் பேசுறதுன்னு கண்டுபிடிக்கலான்னா, அவன் பேசுகிற பாஷை உலகத்தில் எங்கேயுமே பேசாத பாஷை, அதனால தான் அந்நிய பாஷை. இல்லாட்டின்னா ஜப்பான் மொழி, சைனா மொழி, ஜெர்மன் மொழின்னு சொல்லிடலாம், யாருக்குமே புரியாதனால அந்நிய பாஷை. அப்போ இன்றைக்கு காலத்தொடர்போடு தேவனுடைய வார்த்தைகளை ஒப்பிட்டு பேசுகிறவர்கள் தீர்க்க தரிசனங்களையாவது ரகசியங்களையாவது காலத்தொடர்புடைய ஒப்பிட்டு பேசணும். அப்படின்னா ஒரு ரகசியத்தை எடுத்து பேசும்போது இந்த ரகசியம் கடந்த நாட்களிலே நிறைவேறினது, இந்த ரகசியம் இன்றைக்கு நம்ம இருக்கிற நாட்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது, அல்லது இந்த ரகசியம் உபத்திரவ காலத்திலே அல்லது எதிர்காலத்திலே நடக்க போகிற காரியம், இந்த காரியம் ஆயிரம் ஆண்டு ஆட்சியிலே நடக்க போகிற காரியம் அப்படின்னு பேசணும். ஆனால் அதை விட்டு போட்டு பைபிளில் எங்கேயாவது இருக்கிற ஏதாவது ஒரு ரகசியத்தை எடுத்துட்டு இது இன்றைக்கி நடக்குது அப்படின்வாங்க, கடந்த காலத்தையும் விட்டுருவானுங்க எதிர்காலத்தையும் விட்டுருவாங்க, எப்படி இருக்கு? பைபிளிலிருந்து தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறவங்க அதுக்கு காலத்தை கொடுப்பதில்லை. ரகசியம் எல்லா பக்கமும் இருக்குது. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற புஸ்தகத்துக்கும் பைபிளுக்கும் என்ன வித்தியாசம்? உலகத்திலேயே அதிகமான புஸ்தகங்கள் விற்பனை ஆகிறது பைபிள் தான், அதே மாதிரி உலகத்திலேயே அதிகமான மொழிகளிலே அச்சடிக்கப்படுவதும் பைபிள் தான். அப்படி இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற புஸ்தகங்களுக்கும் பைபிளுக்கும் என்ன வித்தியாசம், யாருக்காவது தெரியுமா? குறிப்பிட்டிருக்கு, மற்ற புஸ்தகங்களில் காலம் இல்லை. அப்படி காலம் இருந்தாங்கன்னா ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் இந்த புக்கெல்லாம் எடுத்தாச்சுன்னா அதில் காலம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அது அந்த வேலையை தான் செய்கிறதுக்கு உபயோகமாகும். அப்போ கம்ப்யூட்டருக்கு படிக்கிறவனுக்கு மட்டும்தான் அது உபயோகமாகும், அதை வாங்கிட்டு வந்து விவசாயி கொடுத்தா அது பிரயோஜனப்படாது. அப்போ விவசாயி என்ன பண்ணுவான், அவன் காலத்தை அறிந்த மாதிரி காலத்தை பயிர் செய் அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி இந்த நேரத்தில் விதைக்கணும், இப்போ களை எடுக்கணும் அப்படிங்கிறது அவன் தன்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சிருப்பான். அப்போ அந்த மாதிரி செய்யும்போது அதற்குண்டான ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தனித்தனியாக சின்ன சின்ன புஸ்தகங்களாக எழுதி வச்சு உக்காண்டிருக்கான், அது அந்தந்த ஜனங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. ஆனால் பைபிள் ஒன்று தான், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் மொழி வித்தியாசம் இல்லாமல் எல்லா ரகசியங்களையும் எழுதி அந்த ரகசியத்துக்கு கூட காலமும் எழுதி இருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் அதிகமான விற்கிற புஸ்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா பைபிள் தான். இன்றைக்கும் அதிகமாக வித்துட்டுதான் இருக்குது, இன்னும் வருகிற நாட்கள்லேயும் அதிகமாக வித்துட்டு தான் இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் அல்லது ஆயிரம் ஆண்டு ஆட்சியில் எது பாட புஸ்தகம்னு கேட்டிங்கன்னா பைபிள் தான். ஹிஸ்ட்ரி, பூகோளம், கணக்கு, தமிழ் இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, எல்லா புஸ்தகத்துக்கு போக நம்ம வச்சிருக்கிற பைபிள் தான். எல்லா ஜனங்களும் படிக்க வேண்டியது என்னன்னா பைபிள் தான், சோத்திரம். அப்படியாக இன்றைக்கு தீர்க்க தரிசனத்தை வரங்களை விரும்புகள்னா என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் மகனே உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், நீ வெளிநாட்டுக்கு கொண்டு போக போகிறார், தூரமான இடத்துக்கு போக போகிறார், கிழக்கு இருக்கிற தேசத்துக்கு போக போகிறார், இப்படித்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னா பைபிளில் இருக்கிற ரகசியங்களுக்கு காலத்தை கொடுக்க வேண்டும். ஒருத்தர் அஞ்சு வெள்ளிக்காசு கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு ரெண்டு வெள்ளிக்காசு கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு ஒரு வெள்ளிக்காசு கொடுத்தாரு. அப்போ தன்னுடைய எஜமான் வரும்போது அவைகளை திரும்ப கேட்குறான். அப்போ அதில் காலம் குறிப்பிட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் தூர தேசத்துக்கு பிரயாணமாக போகும்போது தங்கிட்டு இருக்கிற ஜனங்களை கூப்பிட்டு 5 வெள்ளிக்காசு கொடுக்குறாரு, 2 வெள்ளிக்காசு கொடுக்குறாரு, 1 வெள்ளிக்காசு கொடுக்குறாரு. அப்போ ஒரு மனுஷன் தூரமாய் பிரயாணப்பட்டு போகும்போது என்ன ஆகுது? அங்கே காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கி வியாக்கியானம் பண்ண மாட்டாங்க. 5 தாளந்து அப்படின்னா நான் பாடுற வரம் எனக்கு இருக்குது, கித்தார் போடுற வரம் இருக்குது, பைக் ஓட்டுற வரம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்குவாங்க. 2 வரம் இதுன்னு கேட்டிங்கன்னா நான் தான் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கிறேன், அப்பா அம்மா கவனிச்சிக்கிறேன், வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் கவனிச்சிக்கிறேன். 1 வரம் என்னன்னு கேட்டால் நான் தான் கம்ப்ளீட்டாக வாட்ச்மேனாக இருந்துக்கிட்டேன். கடைசியில் சொல்லுவாங்க எனக்கு ஜெபிக்கிற வரம் இருக்குது, இன்னொருத்தர் கேட்டால் எனக்கு பாடுற வரம் இருக்குதும்பாங்க தாளந்துன்னு கேட்டான். ஆனால் உண்மையாக வசனத்தில் அதுவாக இருக்குது இல்லை, அது அவங்கவுங்களுக்கு இருக்கிற திறமையே வெளியில் சொல்லிக்கிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, பைபிளுடைய வசனத்து கூட ஒப்பிட்டு இது தாளந்து, ஆண்டவர் எனக்கு 5 தாளந்து கொடுத்துருக்காரு, எனக்கு 2 தாளந்து கொடுத்துருக்காரு, படிக்காத மக்கள் பார்த்துக்கிட்டு இவனுக்கு 1 தாளந்தும் இல்லைம்பாங்க. அதல்ல வசனத்தினுடைய அர்த்தம், அதல்ல. முதல்ல இருந்து அந்த ஓமையை சொல்லும்போது அதில் இருக்கிற முதல் வார்த்தையிலிருந்து அதுக்கு அர்த்தத்தை கொண்டு வரணும். நாம் ஒரு மனுஷன் தூர பிரயாணம் போகிறான், நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அது தெளிவாக இருக்கும். ஒரு மனுஷன் தூர பிரயாணம் போகிறான், யார் அந்த மனுஷன் யாருக்க சொல்லுங்க பாப்பா? ஒரு மனுஷன் தூர பிரயாணம் போகிறான், ஒரு மனுஷனுங்கிறது ஆண்டவர். ஒரு ராஜா இருந்தார், ஒருவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒருவனுக்கு அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கிற எல்லா இடமுமே அந்த ஆண்டவரை குறிச்சுது. ஒருவன் தன்னை காணாதபடி எங்கேயாவது தன்னை ஒழித்து கொள்ளக்கூடுமா? அப்போ பைபிளில் வந்து ஒருவன், ஒரு மனுஷன் தூர பிரயாணம் போகிறார். எங்கே தூர பிரயாணம் போகிறாரு கண்டுபிடிங்க பார்ப்போம். இருக்குதே தூரமான இடம், அமெரிக்காவா ஆப்பிரிக்காவா லண்டனா? பரலோகம். அப்போ ஒரு மனுஷன் தூர பிரயாணம் போகிறான், எங்கே போகிறாரு? ஆமாம், எங்கேருந்து போகிறாரு? பூமியிலேருந்து போயிருக்கார். இருக்கிறதுலே தூரமான இடம் எதுனா பரலோகம். அப்போ அங்கே போகிறாரு. அப்போ பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் கூப்பிட்டு 5 தாளந்து கொடுக்குறாரு, 2 தாளந்து கொடுக்குறாரு, 1 தாளந்து கொடுக்குறாரு. அப்போ 5 தாளந்து என்ன, அவன் 10 தாளந்து சம்பாதிச்சு கொண்டு வந்தான், 2 தாளந்து இருக்கிறவன் திருப்பி இன்னொரு தாளந்துக்கு சம்பாதிச்சுட்டு வந்தான், 1 தாளந்து வச்சுருக்கிறவன் குழி நோண்டி பாய்ச்சி வச்சுட்டான். இப்போ இன்றைக்கி தாளந்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிறாங்களே, இந்த குழி நோண்டி பாய்ச்சி வச்ச அந்த தாளந்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? சோம்பேறி. இன்னைக்கு சொல்லுவாங்க தாளந்தை வந்து சும்மா வச்சிருக்கிறவன் சோம்பேறிம்பாங்க. பொதுவா இவன் படிக்க மாட்டேங்கிறான், பாட மாட்டேங்கிறான், வேலை செய்ய மாட்டேங்கிறான், இவனுக்கு இருக்கிற தாளந்தை இவன் ஒழிச்சு வச்சிருக்கிறான், போச்சு வச்சிட்டானா சோம்பேறிம்பாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா 5 தாளந்துனா ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த கட்டளை எத்தனை கட்டளை? 10 கட்டளை பொதுவாக எல்லா மனுஷனும் கொடுத்தது. அதில் ஆண்டவருக்கு தொடர்புடைய கட்டளைகள் வந்து 5, அதே மாதிரி மனுஷனுக்கு தொடர்புடைய கட்டளைகள் 5. ஒன்னா கர்த்தருடைய காரியங்களில் உண்மையாக இருந்து நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கோம். அப்படி முடியலையா பரவாயில்ல விட்டுரு. மனிதனுக்கு கை கொள்ள வேண்டிய காரியத்தை, மனிதனுடைய காரியங்களில் கை கொள்ள வேண்டிய காரியத்தை 5 கொடுத்துருக்காரு. திருடாதே, பொய் சொல்லாதே, இச்சியாதே. அப்போ இதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட பண்ண முடியுமா? நாமா முடியாது, ஆண்டவர் கண்டுபிடிச்சிருவாரு. அப்போ இதெல்லாம் வந்து மனுஷங்கிட்ட தான் நம்ம செய்ய முடியும். அப்போ மனிதனுடைய செய்ய வேண்டிய காரியங்களையாவது செய்து நீ அப்படியாவது மனுஷங்கிட்டையாவது நல்ல ஆளாக இரு. அது முடியலையா பரவாயில்ல விட்டு, நீ தேவனுடைய காரியத்திலையாவது உண்மை இல்லைன்னாரு. அப்போ தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இருக்கிறதுக்கு என்ன ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், விக்கிரகத்தை வணங்கக்கூடாது, தேவனுடைய நாமத்தில் வீணிலே வணங்கக்கூடாது. அப்படி நம்ம அந்த பத்து கட்டளை பார்க்கும்போது லைனாக வந்துட்டுருக்கோம். அப்போ இன்றைக்கு தேவனோட செய்ய வேண்டிய காரியத்தை அஞ்சும் செய்யறதுக்கு அன்னைக்கு ஆளுங்க இல்லை கிறிஸ்தவங்க. மனிதனோடு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கும் இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு முடியல. இந்த மனிதனோடு செய்ய வேண்டிய காரியங்களை புறஜாதிகள் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. சரி, இந்த இதான் அஞ்சு தாளந்து. ரெண்டு தாளந்து என்னவா இருக்கும்? என்ன கட்டளை? அன்பு குருவாய. ஒன்னாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கற்பனையிலையும் நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்குது. இப்போ அந்த அஞ்சு கட்டளை இந்த ரெண்டு கட்டளையில வந்துருச்சு. இப்போ ஒன்னா தேவனிடத்துல அன்பு குரு, அப்படி முடியலையா மனசுங்கிட்டையாவது அன்பு குரு. அப்ப இதையும் இன்னைக்கு செய்ய முடியாம இன்னைக்கு குறிப்பா தேவனுடைய வார்த்தையை அறிந்தவங்க மனசுங்கிட்டே அன்பு இல்லை, தேவன்கிட்டயும் அன்பு இல்லை. ஆனா புறஜாதிகள் மனசுகிட்டையாவது அன்பா இருக்காங்க. சரி, ரெண்டு தாளந்து. ஒரு தாளந்து என்னவா இருக்கும்? அங்கதான் இங்க சரி இருக்கட்டும், குழி நோண்டி போச்சு வச்சா என்ன நடக்கும்? சரி, விசுவாசம் வச்சுக்கலாமே, குழி நோண்டி போச்சு வச்சா என்ன காரியம் நடக்கும் சொல்லுங்க பாப்போம். எப்படி ஒண்ணும் இல்லாம போகும்? என்ன இல்லாம போகும் சொல்லுங்க பாப்போம். விசுவாசம் குழி நோண்டி போச்சு வச்சாச்சுன்னா கிரி இல்லாம இருந்தா செத்து போய். இதான் ஒரு தாளந்து. ஆ, மூச்சு முட்டி விசுவாசம் சாகுது பாருங்க. இவன் தான் சொல்றான் என்னன்னு. இது யாரு? இது யாருக்கிட்ட ஆண்டவர் முக்கியமா கொடுத்துருக்காரு? இது எல்லாம் கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவங்க தான். அந்த ரெண்டு தாளந்து விட்டுட்டாங்க, அஞ்சு தாளந்து விட்டுட்டாங்க, ஒன்னா பிடிச்சிட்டாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்குதுன்ட்டு. ஆனா இதுதான் இதுக்குள்ளே ரொம்ப பிரச்சனையான காரியம். கண்ணு பிடிச்சிட்டாங்க, ஆனால் இதுதான் ரொம்ப பிரச்சனையான ஒரு காரியம். கிரி இல்லாமல் போச்சுன்னா செத்து போச்சு. கடைசியில் அவன் வந்து இன்னொரு அஞ்சு தாளந்து சம்பாதிச்சு கொண்டு வந்துட்டான், இன்னொருத்த ரெண்டு தாளந்து கொண்டு வந்து அவனும் நல்ல பையன் ஆகிட்டான். ஒரு தாளந்து வாங்கின என்ன பண்ணுறான்? குழி நோண்டி ஒழிச்சு வச்சதும் இல்லாமல் என்ன சொல்கிறார் நியாயம் பாருங்கள், எப்படி தீர்க்க தரிசனம் அவர் சொல்கிறாருன்னு. ஆமாம், விதைக்காத இடத்துல இருக்கிறவர் எவ்வளவு தெரிஞ்சிருக்கு பாருங்கள், நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். காரணம் கேட்டால் என்னத்துக்காக குழி நோண்டி போச்சு வச்சானா, அதுக்கு காரணம் நிறைய வச்சிருக்கிறான். விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், கடினம் உள்ள மனுஷன். இவ்வளவு நியாயம் சொல்லலான்னு முதலே தெரிஞ்சு ஏன்னா ரசிப்பு இலவசமாக கிடச்சிது, அதனால வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் மணம் திரும்பிக்கலாம். ஸ்ட்ரக்சரில் போகும்போது கூட கடைசி நேரத்தில் ஆண்டவரே ரசிக்கணும், ஆண்டவர் ரசித்துருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இப்படியெல்லாம் நீ என்னை பற்றி தெரிஞ்சிருக்கிறிய, அந்த நீ ஒரு தாளந்து நீ வாங்கிட்டு வந்த அங்கேயே வீசிட்டு வந்திருக்கலாம்லங்கிறாரு. எங்கே வீசிட்டு வந்திருக்கலாம்? இல்லை, நீ எங்க காசுக்கார இடத்துல கொடுத்துருக்கலாம்ல, நான் அவங்ககிட்ட வந்து வட்டியோட சேர்த்து வாங்கியிருப்பேன். காசுக்காரன் இன்னைக்கு நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சுட்டு வட்டிக்கு வேற விடுறாங்க. காசுக்கார இடத்துல நீ கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, நான் அவங்ககிட்ட வந்து வட்டியோட சேர்த்து வாங்கியிருப்பேன். நீ அங்கிருந்து எடுத்துட்டு வந்த எங்கிருந்து சொல்லுங்க பாப்பா. இதுதான் ரகசியமும் இதுல காலமும் கலந்துருக்கிறங்கிறது இதுதான் அர்த்தம். இப்ப பாருங்க, இந்த சின்ன ஒரு உண்மையிலேயே நிறைய ரகசியங்கள் இருக்குது. அந்த ரகசியத்தோடு காலங்கள் இணையும் பொழுது தான் அது நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாக்கியானத்தை சொல்லி காலத்தை இல்லாமல் சொல்லி மாற்றி 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 அட்ரஸை மாற்றி கொண்டு போயிடுவான். சோத்திரம் எந்த இது இப்போ என்ன கடைசி அதில் முடித்தா காசுக்காரத்துல கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, அவங்ககிட்ட வட்டியோட சேர்த்து வாங்கியிருப்பேன் நானு.
அப்படியானா நீங்க பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு
யாரு காசு கொடுக்கறவங்க கிட்ட இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். நீங்க நிறைய பேர் வாங்கிட்டு இல்ல இல்ல காசுக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், அஞ்சு தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து கொடுக்கறவன் ஒருத்தர் இருக்கிறான், வாங்குறவன் ஒருத்தர் இருக்கிறான். அப்ப வந்து குளிநோண்டி புதைச்சி வைக்கும் போது அதை புதைச்சி வைக்காம அங்கேயே திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டா அவன் அவனுக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும்ல. இப்ப தாளந்தே இல்லாதவன் ஆண்டவர் கூப்பிட்டு ஏன் நீ தாளந்து வாங்காம போனேன்னு ஆண்டவர் கேக்குறது இல்ல. திறமைக்கு தக்க இருந்திருக்குது, அது வாண்டான்னு சொன்னா அவனை விட்டுட்டு போயிருக்கலாம்ல. ஒவ்வொருத்தனுக்கும் ஆவிக்குரிய நிலைமையில ஒவ்வொரு திறமை இருந்திருக்குது. ஒருத்தனுக்கு அஞ்சு தாளந்து இருந்தா போதும், ஒருத்தர் ரெண்டு தாளந்து இருந்தா போதும், ஒருத்தனுக்கு ஒண்ணு இருந்தா போதும்னு அவனுடைய திறமைக்கு அவங்க அவங்க எடுத்துக்கலாம். மனுஷனுடைய கற்பனையில மட்டும் நான் கை கொள்றேன் அப்படின்னு சொன்னா நீ அதை எடுத்துக்கலாம். அல்ல இதெல்லாம் வேண்டாம், நான் ஆண்டவருக்கு மட்டும் கீழ்படுத்தி நான் ஆண்டவருக்கு மட்டும் நல்ல பையனா இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை எடுத்துருக்கலாம். ரெண்டு தாளந்துங்கிறது அதே தான், தேவனிடத்துல உண்மையாயிரு இல்லை மனுஷனிடத்துல உண்மையாயிரு. அப்போ ஒரு தாளந்துங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு இவன் எடுத்துட்டான். எடுத்துட்டு என்னாச்சு, கொடுக்கறது யாரு வாங்கறது யாரு சொல்லுங்க பாப்பா. சரி, ஆனால் இங்கே கொடுக்குற மனுஷன் ஆண்டவருக்கு ஒரு ஆள் வச்சிருக்காரான், அவன் வந்து ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறான், விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன்ட்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு நீ காசுக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கலாம்லான்னு. அப்போ இந்த காசுக்காரங்கிறது ஆண்டவர் இல்லை பாருங்க. ஊழியக்கார் வசனம் நம்ம பேசுகிறோம்ல இங்கே தான், இப்போ தான் நம்ம காசு கொடுத்துட்ருக்குறோம். உங்கள் திறமை என்ன, அஞ்சு தாளந்தா ரெண்டு தாளந்தா ஒரு தாளந்தா, எந்த காரியங்களை நீங்கள் கை கொள்கிறீங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு விசுவாசம் இலவசமாக கிடைக்குது, நான் விசுவாசத்தில் நான் ரசிக்கப்பட்டேன், எனக்கு விசுவாசத்தில் வாழ்க்கை ஓடுது, விசுவாசம் விசுவாசம் சொல்லி அவன் எடுத்துக்கிட்டானா. எல்லாம் விசுவாசம்தான் பிரதர், எல்லாம் விசுவாசத்தில் ஆண்டவர் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி போகும்போது அது கிரி இல்லாமல் போகும்போது என்ன அது செத்து போயிடுது. அப்போ இவன் குறையில சொல்லும்போது நீ அங்கே கேட்டையே அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாம்ல, நீ ஏன் தூக்கி இருதயத்தில் வச்சுக்கிட்டு இலவசமாக விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு ஏன் கிரி இல்லாமல் நீ இருந்த. அப்போ நியாய தீர்ப்பு அவனுக்கு கிடைக்குது. அப்போ இந்த காசுக்காரன் வந்து என்ன பண்ணணும், காசுக்காரன்கிட்ட ஆண்டவர் என்ன கேட்குறாரு, காசுக்காரன்கிட்ட நான் வட்டியோடு திரும்ப வாங்கி வைக்கணும். எப்படி ஆண்டவர் வரும்போது எப்படி இந்த ஊழியக்காரன் வட்டியோட திருப்பி கொடுப்பான் சொல்லுங்க பாப்பா. இந்த ஊழியக்காரன் திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் வரும்போது ஊழியக்காரன் என்ன பண்ணுவான்னா, நான் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சாச்சு, எக்காலத்தை ஊதலைனா ஊழியக்காரனுக்கு நியாய தீர்ப்பு, எக்காலத்தை ஊதி முடிஞ்சோன்ன ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு. அப்போ ஊழியக்காரன் ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றினா அவனுக்கு உண்டான தண்டனையும் ஆண்டவர் நியமிச்சிருக்காரு. அதனால வாங்குறவன் அஞ்சு தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்தை விட இந்த ஊழியக்காரனுக்கும் ஆண்டவர் தண்டனையை வச்சிருக்காரு. இன்னைக்கு அஞ்சு தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்து எல்லாத்தையும் இப்போ வியாக்கியானம் பண்ணி சொல்லி விட்டுருவாங்க, ஆனால் அந்த பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருக்காருங்கிறத தெரியாது. ஏன்னா இங்கே தான் காலம் இல்லையே, ரகசியம் மட்டும்தான் நிறைய பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய அந்த உண்மையில் சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் எடுக்கணும், எல்லா காரியத்திற்கு காலங்களையும் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அது முழுவதும் எடுக்கணும். அப்போ இன்றைக்கு நிறைய ரகசியங்களை பேசுகிறாங்க, நிறைய ஞானங்களை பேசுகிறாங்க, ஆனால் தீர்க்க தரிசனம் இல்லை அப்படின்னா காலங்கள் இல்லை, காலம் இருந்தால் தான் இணைக்க முடியும். அப்போ காலத்தை போட்டு இணைக்க முடியலைன்னா அது ஒரு கருத்தாக மாறாது, அல்லது விசுவாசமாக மாறாது, ரகசியமாக மாறாது. இன்றைக்கி யாராவது பைபிள்லேருந்து ஒரு ரகசியம் சொல்லும்போது அந்த ரகசியத்துக்கு இது என்ன காலம், இதெல்லாம் காலத்தை போட்டு இணைக்காது, நிகழ்காலமாக கடந்த காலமாக வருங்காலமானு சொல்லி அதை ஒப்பிட்டு பேச சொன்னால் அவ்வளோதான் முடியாது. நான் ரகசியம் மட்டும்தான் பேசுவேன், அது எல்லோரும் பேசிக்கலாம். அப்படி நீ விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள், அவன் ஜனங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்படியாக இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை வந்து தெளிவாக பேச தெரியாதவன் ஏன்னா அவனும் வந்து தீர்க்க தரிசனம் வரம் இல்லாதவன். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அதை எடுத்து வியாக்கியானம் பண்ணி சொல்ல தெரியாதவனுக்கும் அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. இப்படியாக இன்றைக்கு பரிசுத்தாவியினாலே அன்னிய பாசையை பேசுகிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நடக்குதாங்கிறத வேதத்தை படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு என்னமோ நடக்குது கதை. தீர்க்க தரிசனம் சொல்கிறாரப்பா நிறையா, அங்கே போனால் அங்கே தீர்க்க தரிசனம் கிடைக்கும், இங்கே போனால் நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் அப்படின்னு இன்னைக்கு ஜனங்க வேதத்தை படிக்காமல் எங்கேயும் அங்கேயும் ஓடி குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனை தேடி இன்னைக்கு ஓடிட்டுருக்காங்க. ஒன்று கொரிந்தியர் 14 6 9 வரை வாசிப்போம்.
மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது அறிவு உண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதாகவது போதகத்தை போதிக்கிறதாவது எதுவானாலும் சொல்லாமல் அன்னி பாசினாலே பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன?
போதும். அப்ப இன்றைக்கு அன்னி பாசைக்கு அர்த்தம் சொல்ல மாட்டேங்கிறான், தீர்க்க தரிசனம் நிறைய பேசுறான், என்னத்துக்கு ஒண்ணுக்கு அர்த்தம் இல்ல. இப்படி இருக்கும்போது தீர்க்க தரிசனமும் இல்லை, ரகசியங்களையும் பேசுறதில்ல, எதுவும் பேசாமல் அன்னிய பாசையை மட்டும் அளவில்லாமல் அப்படியே சும்மா இந்த குறை கூட தலைப்புற மாதிரி கடகடா கடகடா கடகடான்னு பேசிகிட்டு இருக்காங்க. நிறைகுடம் தளும்பாது, குறைகுடம் கூத்தாடும். எப்படி கூத்தாடும்? ஆமாம், குறை கூட தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கேங்கிறது தெரியும். என்ன கொண்டு போறாங்க பாருன்னு சத்தம் போடும். பத்தாவதுக்கு நான் உன்னையும் கீழே தள்ளுவேன், பக்கத்தில் வரவனையும் தள்ளி விடுவேன்ட்டு சொல்லிட்டு. அப்படி தேவனுடைய வார்த்தைகளில் நிறைய தெரிஞ்சவங்க அமைதியாக இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை ஞானமாக செய்வாங்க. அப்படி குறகுடமாக இருக்கிறவங்க எல்லாருமே கூத்தாடுவாங்க. அதுதான் பழமொழி கரெக்டாக இருக்கு பாருங்க, குறகுடம் கூத்தாடுது. இன்னைக்கு கூத்தாடிட்டு இருக்கிறது எல்லாம் அன்னிய பாஷை பேசிட்டு அர்த்தம் சொல்லாமல் பைபிளில் இருக்கிற வசனமெல்லாம் லைனாக சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கூத்தாடிட்டு இருக்கு. இந்த கூத்தாடுறதா நிறையா கூத்தாடிய போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது படிக்கிறோம், நம்ம சிந்திக்கிறோம், ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா? ஆமாம், பள்ளிக்கூடத்தில் படித்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் எங்கே நிறையா கூடுறாங்க, எங்கே தீர்க்க தரிசனம் இருக்குது, பைபிளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்னங்கிறது ஒன்றுமே சிந்திக்கிறதில்ல. அங்கே போனால் ஆசீர்வாதம் வரும், அங்கே போனால் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் அங்கேயே ஓடி தங்களுடைய ஆத்மாவை வீணாக கெடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்நிய பாஷை பேசுறதுனால ஒரு அர்த்தம் இல்லை. ஆ, அதுக்கு அடுத்து அப்புறம் 7 வசனம் வாசிப்போம்.
அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகையில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறது, சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவிலே வசனிக்காவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்திலே பேசுகிறாய் இருக்கிறீர்களே.
அப்போது இன்னைக்கு இசைக்கருவி வாசிக்கிறாங்க, வாசிக்கும் போது இது ட்ரம் அடிக்கிறாங்க, இது வயலன் வாசிக்கிறாங்க, இது ஹார்மோனியம் வாசிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அந்நிய பாஷை பேசுகிறவங்க மட்டும் பேசும்போது என்ன வார்த்தை வருது, என்ன அர்த்தம் வருது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்போ இங்கே வசனத்தில் நாம் பார்க்குறோம், எக்காலம் ஊதும்போது பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்கு ஒரு எக்காலம், யுத்தத்துக்கு புறப்படுறதுக்கு ஒரு எக்காலம், யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு எக்காலம். அப்போ இந்த எக்காலத்தை வச்சு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது பாளையை இறங்கினது, புறப்பட்டது, தேவனை ஆராதிக்க புறப்பட்டது, எல்லா காரியமுமே அதுதான் எக்கால சத்தம்னு சொல்கிறது. எக்கால சத்தம்னா எச்சரிப்பின் சத்தம். அப்போ இன்றைக்கு அந்நிய பாஷையை பேசிகிட்டு இருக்காங்க, பேசும்போது அர்த்தம் தெரியலேன்னா யாருக்கு என்ன புரியும்? புரியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் அந்நிய பாஷை பேசுகிறவன் என்ன பண்ணுறான்? இங்கே வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? காத்துல பேசினா எப்படி இருக்கு? ஜனங்க யாருமே இல்லாம ஆகாயத்துல பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஆளுகளா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருந்துட்டு புரியாம இருந்ததுன்னா நானே தனியா புலம்பிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்போ முதல்ல அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். இங்க என்ன சொல்றாரு? ஆகாயத்துல பேசிட்டு இருக்கிறான். நாம நினைச்சுக்கோ அப்படி ஆகாயத்தை பார்த்து பேசிட்டு இருந்தா தேவன் கூட பேசிட்டு இருக்கான்ட்டு, ஆனா தேவன் கூட பேசிட்டு இருக்கிறான் இல்ல, அவனே தனியா புலம்பிட்டு இருக்கிறான். நிறைய பேத்துக்கு இந்த அந்நிய பாஷை ஜபம் பண்ணும் போது பேசுறவங்களை பார்த்து நிறைய பேத்துக்கு இந்த அர்த்தத்தை நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதுல இருந்து மனம் திரும்பி இருக்காங்க. நிறைய பேர் இதையா இன்னும் சபையில் ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு எங்கே போனால் அன்னி பேசியாச்சுன்னா உடனே அருள் வந்தாச்சு, உடனே தீர்க்கு தரிசனம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கன்ட்டு நிறைய வசூல் கிடைக்கின்ட்டு நிறைய என்னென்னமோ ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் கிடைக்காது. ஆகாயத்தில் பேசிட்டு இருக்காங்க. ஒன்று குறுந்தியாரம் 9:24-27 வரை, 9:9
இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமளோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நாம் நிச்சயம் இல்லாதவர்களாய் ஓடேன், ஆகாயத்தை
இந்த வசனத்தை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு?
நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அதனால்
ஒற்றுமையாக ஓமையாக எழுதுகிறார். இல்ல, இந்த அந்நிய பாஷை பேசுறவன் ஆகாயத்துல பேசிட்டு இருக்கான்னு சொல்லி முடிச்சிட்டாரு. யாரு சொல்றாங்கன்னு பாப்போம். சிலம்பம் பண்றதுன்னு என்ன? சுத்துறது, கரெக்டு. ஆமா, இங்க முதல்ல இருந்து பந்தய சாலை அப்படின்னா பந்தய சாலை எது பாப்போம். எத்தனை பேர் சிந்திச்சிருக்காங்கன்னு பாப்பலாம். இது வந்து இது ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை ஞானார்த்தமா எழுதியிருக்காரு. அதனுடைய பொருள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு
பாக்கலாம்.
இந்த பொருள் வரல, பொருள் வரல, இல்ல பொருள் வரல. பாப்பா எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். யாருக்கு இதனுடைய அர்த்தத்தை புரிய முடியுதுன்னு பார்க்கலாம். நிச்சயம் இல்லை, இல்லை பொருள் வரல. இன்னும் இதில் இருக்கிற எல்லா சம்பவமும் கலந்துருக்கணும். இதில் இருக்கிற எல்லா ஒன்றா பாருங்க, 24 25 20 எல்லா வசனமும் இதில் கலந்து வரணும். அப்போ தான் அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். சரி, நானே சொல்லிடுறேன். பா, உங்களுக்கு தெரியாது. ஆ, பாய் சொல்லுவாங்க. பாய்ஸ் சோத்திரம். பந்தய சாலைன்னா ஊழிய அழைப்பு. பாருங்க எப்படி
சொல்றேன்.
ஆ, ஊழிய அழைப்பு. நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். இன்னைக்கு தாங்கள் பிரசங்கம் பண்ணுவது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாமல் இருந்து நியாயப்பிரமாண போதகனாக விரும்புகிறாங்க. நியாயப்பிரமாண போதகன் யாரு? யாருக்கா தெரியுமா? நியாயப்பிரமாண போதகன் அப்படின்னா 10 கட்டளைக்கு ஒரு போதகன் இருக்கிறான். யாரு? பத்து இல்ல பத்து கட்டளை மீறும் போது யாரு கேட்பாங்க சொல்லுங்க பாப்பா. திருடுனா போய் சொன்னா ஏமாத்தனா யாரு கேட்பா? பத்து கட்டளையில அது அடங்கி இருக்குல்ல. அப்ப அது சரி, பூமியில யாரு கேட்பா? போலீஸ் கேட்பா. இவன் தான் நியாயப்பிரமாண ஊழியக்காரன். நியாயப்பிரமாண ஊழியக்காரன் யாரு அப்படின்னா போலீஸ்காரன். போலீஸ்காரன் சொல்ல வேண்டியது தான் இன்னைக்கு திருடாத போய் சொல்லாத நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போனாலும் அதுதான் பிரசங்கம் பண்றான். அப்போ தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரனா இருக்கிறானே, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். உண்டான எல்லா அதிகாரங்களும் தேவனால இல்லாமல் இல்லை. அவனும் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறானே அப்படின்னா யாரு? போலீஸ்காரன், நியாயப்பிரமாண ஊழியக்காரன். அப்ப தாங்கள் பேசுவது என்னதென்றும் தாங்கள் சாதிப்பது என்னதென்றும் அறியாமல் நியாயப்பிரமாண ஊழியக்காரனாக இருக்க விரும்புகிறார்கள். நீ கிறிஸ்தவங்க எல்லாரும் போலீஸ்காரன் என்ன சொல்றானோ அதான் இன்னைக்கு உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. வேதத்துல என்ன இருக்குன்னு பேச தெரியல. இப்படியாக என்ன ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நான் என்ன செய்யறேன், என்னுடைய ஊழியத்தில் இவ்வளவு கடந்து வந்திருக்கிறேன், இன்னும் எதிர்காலத்தில் இவ்வளவு நான் செய்யணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஊழியத்தில் ஆண்டவர் 100 சபையை கட்டணுன்ட்டு இருக்காரு, 1000 சபையை கட்டணுன்ட்டு இருக்காரு, எல்லாம் புறம்போக்கிலேயே கட்டணுன்ட்டு இருக்காரு. ஆனால் சர்வ பூமிக்கு அதிபதியானவர் வந்து புறம்போக்கிலேயே சர்ச்சு கட்டணுன்ட்டு இருக்காரு. அப்போ இது இவங்களாம் போட்டுக்கிட்ட ஊழிய அழைப்பு, மனுஷனா போட்ட ஊழிய அழைப்பு. இப்படி என்ன ஊழிய அழைப்பு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார், சுவிசேஷகனா போதகனா தீர்க்கதரிசி அப்போஸ்தலனா என்னங்கிறது சிந்திக்கிறது இல்லை. தடி எடுத்தவன் தண்டக்காரங்கிற மாதிரி ரிட்டையர்டான ஊழியம், வேலை கிடைக்கிற ஊழியம் அப்படின்னு பைபிள் எடுத்துட்டு ஊழியன் கிடைக்கிறது. அப்புறம் கிறிஸ்மஸ் வந்தால் நிறைய பேருக்கு ஊழியம் தொடங்கிடும். கால் ரவுண்டு போகிறாங்கன்ட்டு ஊழியம் செய்யாதவனெல்லாம் ட்ரம் எடுத்துக்கிட்டு கால் ரவுண்டு போய் வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இது புதுசாக பழகியிருக்கிறாங்க. இப்போ வசூல் எதில் எதில் கிடைக்குன்னு பார்க்கறது, டொனேஷன் புக் அடிச்சிடுறது, பாஸ்டர் எல்லாட்டையும் பரவாயில்ல நாங்கள் சர்ச்சு கட்டுறோன்ட்டு மொத்தமாக அடிச்சுட்டு ஊர் ஊராக போய் வசூல் பண்ணுறது. கிறிஸ்மஸ் டைமுக்கு என்ன பண்ணுறது, நாங்களும் ரசீதெல்லாம் கொடுத்துருவோம், நாங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம், பார்ட் டைமும் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு எல்லா கிறிஸ்தவங்களையும் வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கூறிட்டு போலான்னு வந்திருக்கிறோம். உங்களுக்காக இயேசு இன்றைக்கு பிறந்திருக்கிறோம். ஏன்னா இத்தனை நாள் அவங்களுக்கு தெரியல. ஆமாம், அப்படி சொல்லி இன்னைக்கு வசூலை வாங்கிட்டு இன்னைக்கு எல்லாம் ஊழியம் செய்கிறாங்க. தாங்கள் செய்கிறது என்னதென்றும் தாங்கள் சாதிப்பது என்னதென்று அறியாமல் நியாயப்பிரமான ஊழியக்காரங்களாக இருக்காங்க. இப்படி ஊழியம் செய்கிறவங்க நிச்சயம் இல்லாமல் ஓடேன். தங்களுக்கு என்ன ஊழிய அழைப்பு இருக்குது, தங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிந்திக்கிறத கிடையாது. இப்படி ஊழியம் செய்கிறது பேசுறது அந்நிய பாசா. இப்படியே போயிட்டு இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறனால தானே ஆகாது போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு தன்னுடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி தேவனுடைய ஊழிய அழைப்புக்கு இணங்கி இருந்தால் தான் ஓடுறது எங்க, பந்தய சாலை எங்க, நிச்சயமா ஓடுறது எங்கிறது தெரியும். இதெல்லாம் இல்லாம போனானா ஊழியம் செஞ்சானே என்ன அர்த்தம்? ஆகாயத்துல சிலம்பம் பண்றது அப்படின்னு எதிரில் வந்து கத்தி சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லாமையே இவனே வாள் எடுத்துட்டு இவனே சண்டை போடுறது. இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறது தேவனோட பேசுறேன்னு சொல்லிட்டு ஆகாயத்தில் பேசிகிட்டு இருக்கிறது, ஆவிக்குரிய பட்டயம் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு எதிரில் எதிராளி இல்லாமையே எனக்கு அது தெரியும் இப்படி தெரியும் இப்படி தெரியும் அங்கே படித்தேன் இங்கே படித்தேன்னு சொல்லிட்டு எதிராளி இல்லாமையே வந்து சிலம்பம் பண்ணுறது எப்படி இருக்கும்? கபடி விளையாடலாம், எதிரணி இல்லாமல் கபடி விளையாண்ட எப்படி இருக்கும்? முடியாது. ஆமாம், இன்றைக்கு நிச்சயம் இல்லாமல் ஓடுறவங்க பந்தய சாலையில் ஓடாமல் தேவனுடைய ஊழிய அழைப்பு என்னங்கிறது தெரியாமல் அந்நிய பாஷையை பேசிட்டு அர்த்தம் சொல்லாமல் தீர்க்க தரிசனத்தை பேசிட்டு அதுக்கு காலங்களை சொல்லாமல் பைபிள் இருக்கிற எல்லா வசனத்தையும் எடுத்து பேசிட்டு இப்படி போகிறவங்க எல்லாருமே ஆகாயத்தில் தான் சிலம்பம் பண்ணுறாங்க. அப்படின்னா எதிரில் யுத்தம் பண்ணுறக்கு ஒரு ஆள் இல்லை, கத்தி சண்டை போடுறதுக்கு எதிரில் ஆள் இல்லை, அல்லது கரத்தை பண்ணும்போது ஒரு ஆள் இருந்தால் தான் அவங்கள கரத்தை ஃபைட் பண்ண முடியும். ஒன்றுமே இல்லாமல் கரத்தை பண்ண என்ன இருக்கும், அங்கே ரெண்டு வந்து மரம் வச்சு கட்டி விட்டுருப்பாங்க அல்லது மூட்டையில் கட்டி விட்டுருப்பாங்க, அதை தான் குத்திட்டுருக்கணும். ஆனால் அது கூட இல்லாமல் கரத்தை பண்ணுறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான். ஆயுசு நாள் முழுவதும் ஆகாயத்தில் சிரமம் பண்ணுறவங்க யாருங்கிறத இப்போ பார்த்துக்குங்க. இந்த பிரசங்க கேட்டு நிறைய பேருக்கு தூக்கம் வருதா என்னன்னு தெரியல. இது சர்ச்சில் பேசுகிற பிரசங்கமே இல்லை. இவன் யார் இவன் எந்திரிச்சு ஓடியா போயிட்டான் வெளியில், எப்பா இது என்னன்னா
அது
போயிட்டாங்க, தூக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஆ என்னென்ன அது பிரசங்கம் பண்ணுறதுக்கு சபைக்கு போனால் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு, நிறைய பேர் வந்து என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. ஏன்னா ஆகாயத்தில் சிலம்பம் பண்ண எப்படி இருக்கும், நிறைய பேர் இன்றைக்கி ஆகாயத்தில் தான் சிலம்பம் பண்ணுறாங்க, ஆகாயத்தில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போசன பவுல் வந்து முதல்ல என்ன சொல்லிட்டாரு, அவன் ரகசியம் பேசுகிறனால தேவனோடு பேசுகிறேன்ட்டார், ஏன்னா அப்போ தான் பொறுமையாக
வாசிப்பான்.
ஆமாம், ஏமாத்து வேலையை பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு. அவன் தேவனோடு பேசுகிறான், இப்போ யாரோட பேசுகிறான், அவனே தனியாக பைத்தியமாக பேசிகிட்டு இருக்கிறான். அதே மாதிரி ஊழியம் செய்கிறது ஆகாயத்தில் சமம் பண்ணிகிட்டு இருக்காங்க. புறம்போக்கில் சர்ச்சை கட்டணும் என்னாகும், அது தண்ணி வந்து எடுத்துகிட்டு போயிடும், இல்லைன்னா வந்து புறம்போக்கு இடத்துலாம் சுத்தம் பண்ணும்போது அதையும் சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படியாக இன்றைக்கு தீர்க்க தரிசனத்தை வரத்த விரும்பாமல் அப்படின்னா காலத் தொடர்புள்ள காரியங்களை விரும்பாமல், அன்பை விரும்பாமல், ஞான வரங்களை விரும்பாமல், அந்நிய பாஷையை மட்டும் விரும்பி ஓடுறவனுக்கு என்ன நியாய தீர்ப்புன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால் நாம் என்ன பண்ணணும், அன்பாக இருக்கணும், அப்போ கிரியில் இருக்கணும், ஞான வரங்களை நாடணும் அப்படின்னு, ஞானமாக பேசக்கூடிய காரியங்களை, ஞானமாக செய்யக்கூடிய செயல்களை நாம் விரும்பணும். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனங்களை விரும்பணும், காலத்தொடர்புடைய காரியங்களை வேதத்தில் அறிந்து உணர்ந்து கொண்டு அதை வந்து நம்ம அறிந்து கொள்ளணும். அப்புறம் அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்லும்போது அதுக்கு இந்த வேத பிரமாணத்தின்படி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். இல்லையா சபையில் பேசாத, தனியாக போய் உட்காந்து புலம்பிகிட்டு இன்றைக்கி நிறைய பேர் சபையிலே உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கலாம், எனக்கு அந்நிய பாஷை வரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னால் பேசுறது மட்டும் இல்லாமல் டான்ஸும் ஆடுவான். நான் உங்களை விட பரிசுத்தமான ஆள், ஆமாம் நான் உங்களை விட ரொம்ப பரிசுத்தமான ஆள், உங்களுடைய பக்தி விட எனக்கு அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்து 10%னா எனக்கு 80% இருக்குது அப்படின்னு அந்த ஆட்டத்தில் காமிக்கிறாங்கல்ல. ஆமாம், அதனால் என்ன பண்ணணும், அன்பை விரும்புறதுக்கு நம்ம என்ன பண்ண, இருதயத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கணும். ஞான வரங்களை விரும்புறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், தீர்க்க தரிசனங்களை விரும்புங்கள் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாப்பா, எழுதிட்டு இருக்கிறீங்களா, என்ன பண்ணலாம் சொல்லுங்க, அதுக்கு என்ன பண்ணலாம், அன்பு வந்து இறுதியில வந்துருச்சு, ஒண்ணுக்கு பதில் சொல்லியாச்சு, ஞான வார்த்தை எப்படி நாடலாம், வாசிக்கணும், அங்க வாசிக்கணும். இப்ப தீர்க்க தரிசனங்களை நாடுங்கள், தீர்க்க தரிசன நாடுங்கள் என்ன அர்த்தம், வாசிட்டு அந்த காலங்களை கண்டுபிடிக்கணும், காலங்களை கண்டுபிடிக்காமல் ரகசியத்தை போட்டு வாசிச்சுட்டா நம்மளுக்கு அர்த்தம் புரிஞ்சிடுமா. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நிறைய பேர் ஏதாவது பிரச்சனை வந்தோம்னா பைபிள் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் எடுத்து போட்டு அடிப்பாங்க, அதான் உள்ளவன் எவனை அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதது உள்ளதை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கஷ்டம் வந்ததுன்னா அவனை இந்த வசனத்தை சொல்லிடுவாங்க, அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவர் எடுத்துட்டாரு, நீ ரொம்ப பாவியாக இருக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொல்கிறாரு, என்னோட சேர்க்காதவன் என்னை சிதறடிக்கிறான், அங்கே சபையிலேருந்து நாங்கள் வந்துவிட்டேன் வெளியில், அவங்க சொல்கிறாங்க ஐயோ என்னோட சேர்க்காதன்னு ஆண்டவருடைய வசனத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. இப்படி எதையாவது ஒன்று சொல்லிட்டு பைபிளில் எங்கேயாவது ஒரு காரியத்தை எடுத்து சொல்லிட்டு இந்த வசனத்தின்படி நாங்கள் இருக்கிறோம், இதுதான் தீர்க்க தரிசனம். அதனால் வேதத்தை படியுங்கள், அதையே வந்து தியானித்து படியுங்கள், தியானிக்கும் போது வேதத்தில் இருக்கிற காலங்கள், நிகழ்காலம், வருங்காலம், எதிர்காலம், இல்லை நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், காலத்தை பற்றி கண்டுபிடிச்சி அது எப்போ யாருக்கு அப்படிங்கிறத நாம் தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும். அதனால் வசனத்தில் நாம் முதல்ல பார்க்குறோம், ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்தது. அப்புறம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்க ரகசியங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. பைபிளில் எங்களுக்கு ஆழமான ரகசியம் தெரியும், மறைக்கப்பட்ட ரகசியம் தெரியும். அதில் என்ன இருக்குது? ஆழத்தில் இறங்கியாச்சுனாவே இருள், இருள் வந்து மூடியது. இருள்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? அறியாமல் நிறைய தெரிஞ்சிருக்கோம், ஆனால் வெளியில் சொல்கிறது முடியாது, வரமாட்டேங்குது. அறியாமை, பேசக்கூடிய திறமை இல்லை. அப்படின்னா அங்கே சரக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஆழமான ரகசியம் என்கிட்ட இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த மொண்டி ராஜா கதை, எந்திரிச்சு வந்தனா பாரு, எந்திரிச்சு வந்தனா பாரு, அங்கே கால் இல்லைன்னு அவனுக்கு தான் தெரியும். வந்தனா பாரு, கால் இல்லைங்க. அந்தனா பாரு, அங்கே கால் இல்லையா அந்த ராஜாவுக்கு? அவன் மந்திரி தெரிய தெரியும், அவன் கண்டு பேசாமல் இருப்பான், புதுசாக வந்தவன் தான் பயந்து ஓடிடுவான். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய ரகசியம் தெரியும், ஆழமான ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் அதில் இருள் இருக்குது. அப்போ அந்த இருள் அறியாமையாக இருக்குது, அதை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? இன்றைக்கி ரகசியம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இது ஒரு பயங்கரமான ரகசியம். இது அதை இருளை வந்து ஜெயம் கொள்வதற்கு என்ன பண்ணலாம்? சோத்திரம். ஆமாம், அதே இருள், அதை என்ன பண்ணலாம்? வெளிச்சமாக மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? எப்படி ஆழத்தில் இருக்கிற காரியத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆ, முடியாது. வசனத்துலேயே இருக்கு பாருங்க, அதை லைனாக படிச்சுட்டே வந்து அதுலேயே இருக்குது, படித்து கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னா அறியாமையின் மேலே தேவன் என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, ரைட்டு. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அதனுடைய அர்த்தம் என்ன? அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை இல்லை, யார் சொல்லுங்கம்மா, தெரியுமா? ஆ, கரெக்டாக சொல்லியிருக்க, அசைவாடுன்னு அதுதான் அர்த்தம். இங்கிலீஷ் பைபிளில் ப்ரூடிங் அப்பான் த டார்க்னஸ் இருக்கு, அப்படின்னா கோழி அடக்காத மாதிரி சிந்திக்கணும், தியானிக்கணும், என்னவா இருக்கும். அசைவாடுறது அப்படின்னா தியானிக்கிறது. அப்போ நிறைய ரகசியம் தெரியும், ஆனால் ரகசியம் தெரிஞ்சவனுக்கு வெளியில் பேச முடியாது. அதை சிந்தித்து தியானிக்கிறான் பாங்க, அவனுக்கு தான் காலத்தொடர்போடு அதை எடுத்து வெளியில் சொல்ல முடியும். பைபிள் வார்த்தைகள் ரொம்ப எளிமையானது. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறவனுக்கு, சிந்திக்கிறவனுக்கு, தியானிக்கிறவனுக்கு ரொம்ப எளிமையானது. ஆனால் தேவனுடைய வார்த்தை மேலே பிரியம் இல்லை, வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உனக்கு எதுக்குமே நேரம் பத்தாதுன்னு அவனை அலைய விட்டுருவார். இன்னைக்கு அதனால் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவங்க, சிந்திக்கிறவங்க பூமியில் நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்க. இது செய்யாதவன் என்ன பண்ணுறான்? எனக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லைன்ட்டு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லை, நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. நாய்க்கு வேலை இல்லை ஆனால் அதுக்கு நிற்கிறதுக்கு நேரம் இருக்குதா? அந்த கதை. தேவனுடைய வார்த்தையை வாசிக்காதவனு சிந்திக்காதவனுக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லைன்னு சொன்னதுனால நீ சொன்னபடியே ஆகட்டும் ஆண்டவர் விட்டார். அதனால் ராத்திரியும் பகலும் உட்காந்து வேலை செஞ்சு சம்பாரித்து சம்பாரித்து கொண்டு வராங்க. அது என்ன, அது வரும்போது அது ஆண்டவர் ஊதி போடுறார், அல்லது புத்தலான பையில் போடுறான். எல்லாம் ஆண்டவருடைய சொத்து தான். ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை கொடுக்கிறார், பிரியமானவர்களுக்கு பணத்தை கொடுக்கிறார், செல்வத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அது இல்லைன்னு ஆண்டவர் பிரியமாக நடக்கலைன்னா என்ன கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அது நம்மளுக்கு பிரயோஜனப்படாது. சர்க்கரை ஆளை வச்சுட்டு இருக்கிற முதலாளி சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா அவர் என்ன சாப்பிடுவார்? எப்பா வேண்டாம்ப்பா, கொண்டு மூட்டை மூட்டையை கொண்டு போடுங்கன்றோம். அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாம் இருந்துட்டு கூட அனுபவிக்க முடியாமல் கண்ணில் பார்த்துட்டு தான் இருக்கு. ம், அந்த மாதிரி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில் வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு தான் எல்லா ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்காரு. உலகத்தில் விஞ்ஞானத்தை கொண்டு வந்தவங்க எல்லாமே வேத வசனத்தை வாசித்து தான் விஞ்ஞானத்தை இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா விஞ்ஞான கருவிகளும் குறைஞ்சது 100 வருஷத்துக்குள்ளே வந்தது தான். 100 வருஷத்துக்கு முன்னால் எல்லாருமே கட்ட வண்டியில் தான் போயிட்டுருந்தோம், நடந்து போகிறது இல்லை மாட்டு வண்டியில் போகிறது. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா புள்ள காட்டியாச்சு, சயின்ஸில் புள்ள காட்டியாச்சு. இந்த செல்ஃபோனில் அதனுடைய இது தெரியும், ஃபஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் அப்படின்னா ஒவ்வொரு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி செல்ஃபோனும் மாறியிருக்கு. இப்போ தேர்ட் ஜெனரேஷன் வந்திருக்குது, இன்னும் கொஞ்ச நாளாகும் போது இன்னும் வந்து 2020 அப்புறம் எப்படி வந்து விஞ்ஞானம் வளருங்கிறத இப்போ இருந்தே கணக்கு போட்டிருக்காங்க, அது வந்து 4th ஜெனரேஷன். அப்போ இன்றைக்கு படிப்பு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் தெரிஞ்சவங்க செகண்ட் ஜெனரேஷன் ஈஸியாக வந்துடலாம், ஆனால் செகண்ட் ஜெனரேஷனில் பிறந்தவங்க கொஞ்சம் முன்னேறது கஷ்டம், ஏன்னா பழசு தெரியாது. அதனால் குறைஞ்சது ஒரு 40-50 வயசு 60 வயசு இருக்கிறவங்கலாம் வந்து சீக்கிரம் எல்லா காரியங்களையும் புரிஞ்சுக்குவாங்க. 20 வயசு இருக்கிறவங்க அந்த புள்ளக்காட்டு ஏஜே தெரியாது, எப்படி முதல்ல மனுஷன் கஷ்டப்பட்டான், நடந்து போனான், எப்படி வந்து கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுனா அப்படிங்கிறது, எப்படி கஷ்டப்பட்டு சமைச்சான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இன்றைக்கி எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா பழசுடைய கடந்த காலத்தை பற்றி தெரியாதனால அவங்களுக்கு இந்த எதிர்காலத்தில் இருக்கிற காரியங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியல. அப்போ தேவனுடைய வார்த்தையில் நம்ம அனுதினம் வாசிக்கும் போது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள முடியும். வாசிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆசீர்வாதம், சிந்திக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தையின்படி கிரியை செய்கிறவர்களுக்கு இனியும் மேலான ஆசீர்வாதம். அதனால் தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து தேவனுடைய காரியங்களில் உண்மையாக இருந்து விசேஷமாக ஓய்வு நாளிலே தேவனை துதித்து பாடி மனமகிழ்ச்சியாக தேவனை ஆராதிக்கும் போது தேவனுடைய சகல ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு வந்து சேரும். அதை விட்டு போட்டு நிறைய ரகசியம் பேசுகிறேன், நிறைய அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொன்னால் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணிவிட்டு யாருக்கு பிரயோஜனம் இல்லாமல் அப்படியே இருக்க வேண்டியதுதான். அவனை திருத்தினாலும் திருப்ப முடியாது. பண்ணிய பாஷை பேசுகிறவங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி புரிய வச்சேன்னு வைங்களேன், நீங்கள் தேவனுடைய பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுகிறீங்க, நீங்கள் என்ன பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படிம்பாங்க நம்மளே. ஆனால் பரிசுத்தாவினுடைய வரங்களில் தான் அந்நிய பாஷை, அதனுடைய அர்த்தம் இப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது நீங்கள் பரிசுத்தாவே இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நீங்கள் பேசுகிறத நான் கேட்க மாட்டேன். உடனே இப்படி திருப்பிக்கும் என்ன பண்ணாலும் திரும்ப முடியாது, அதற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள். அதனால் நாம் இந்த மாதிரி ஆட்களை கண்டு பார்த்து நாம் விலகி இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும். நாம் ஞான வரங்களை பெற்று தீர்க்க தரிசன வரங்களை பெற்று நாமளும் பக்தி விருத்தி அடையணும், நம்ம கூட இருக்கிற குடும்பத்தையும் சபையும் பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும். அதனால் வருகிற நாட்களில் இந்த புது வருஷத்தில் நாம் என்ன பண்ணுவோம், இப்படியாக சபை பக்தி விருத்தி அடையும்படி நாம் முயற்சி எடுப்போம். இன்றைக்கி இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சரீர அவயவங்களே ஒன்று ஒன்று தாக்கிட்டு சபை வளர மாட்டேங்குது. ஆமாம், சரீரம் தன்னுடைய சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. இன்றைக்கி என்னென்னா கை வந்து கொடுக்க மாட்டேங்குது, கால் வந்து நடக்க மாட்டேங்குது, நான் இப்படி போனால் இப்படி போவேன், இந்த ஒரு அவயவம் இப்படி பண்ணிச்சுன்னா இன்னொரு அவயம் இப்படி பண்ணுது, இப்படி வந்து அவயம் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒன்றுக்கும் முறைனா வேலை செஞ்சுக்கிட்டு சபையுடைய வளர்ச்சியை தடை பண்ணிகிட்ருக்கு. அதனால் நம்ம எல்லோரும் கிறிஸ்துவனுடைய அவயவம், நம்ம எல்லோரும் எசைஞ்ச ஒரு காரியத்தை செய்து சபை வளர்ச்சிக்காக நாம் பாடுபட்டு நிறைய ஜனங்களும் வரணும். அதே மாதிரி தேவன் எனக்கு ஒரு ஊழிய அழைப்பை கொடுத்துருக்கிறார், அந்த ஊழிய அழைப்பை அநேகருக்கு அதை நாம் கொண்டு போய் சேர்க்கணும், அதற்காக ஆமாம் சேர்ந்து கட்டணும். அதனால் இந்த அஸ்திபாரத்தின் மேலே போடப்பட்ட இந்த அஸ்திபாரமாகிய தேவனுடைய வார்த்தை எல்லாமே வேறொரு அஸ்திபாரம் இல்லை, நாம் எல்லோரும் அவயவங்களாக இருக்கிறோம், அதில் நானும் ஒரு அவயவம். அதனால் சரீர அவயவங்கள் ஒன்று ஒன்று விரோதம் பண்ணாமல் கையானது காலாயிராமல் நான் கை தான் ஒப்புக்கொள்ளணும் அப்படி மாற்றி மாற்றி நம்மளுக்குள்ள நம்முடைய தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஊழிய அழைப்பை அல்லது தேவன் நம்மளுக்கு என்ன காரியங்களை புரிய வச்சாரோ அந்த காரியத்திலிருந்து நிலைத்திருந்து நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருந்து தீர்க்க தரிசன வரங்களை பேசுகிறவர்களாக இருந்து, அன்பாக இருந்து, ஞான வரங்களை செய்கிறவர்களாக இருந்து நாம் தேவனுடைய சபையை காட்டுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.